الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم وقل انيتم مهنا ينانا الله في الحمد لله அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன் அந்த ஏக நாயகனான அல்லாஹ் எமது நேர்வழிக்காக எமது வெற்றிக்காக சத்திய தூதர் சர்தாரே துவானம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹின் இல்லத்தில் இஹ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவுகின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியா செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இது ஒரு தற்காலிகமானது, நிரந்தரமற்றது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், அன்னாசு நியாம், உலக வாழ்க்கை என்பது ஒரு விதமான உறக்கம். அதனுடைய ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு கட்டமும் அது ஒரு கனவு. சக்கராத்துடைய நேரத்தில் மனிதன் உண்மையாக விழித்துக் கொள்வான். உண்மையான அர்த்தமுள்ள நிரந்தரமான வாழ்க்கையின் பக்கம் திரும்பும் பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை மனிதன் புரிந்து கொள்வான். கண்ணிமிக்கல்லாவின் நல்லடியார்களே, குர்ஆனும் சொல்லுகிறது, மா இன்தக்கும் யன்ஃபுத் வமா இன்தல்லாஹி பாக், உங்களிடம் இருக்கக்கூடியவைகள் அழிந்து முழிந்து போகக்கூடியவைகள், மறுமையின் பயணமோ மறுமையின் சேமிப்போ அமலே சாலிஹாத்துகளோ நிரந்தரமானவைகள். கண்ணிமிக்கல்லாவின் நல்லடியார்களே, ஒரு பனிக்கட்டியை போன்று கரைந்து செல்லும் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு கனவை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேக்குறான், யா அய்யுஹல் இன்ஸான் மா கர்ரக்க பிரப்பிக்கல் கரீம், கருணையுள்ள இரக்கமுள்ள உண்மையை உள்ளதாய் புரிய வைக்கும் படைத்த அந்த இரக்கமுள்ள நாயனை விட்டு மனிதனே திசை திரும்பி நீ எங்கு சென்று கொண்டிருக்கிறாய், எதை நீ எதனால் நீ ஏமாந்து போயிருக்கிறாய். குரூர் சகோதரர்களே, பறவைகள் பறந்து செல்லும் சில திசைகளிலே செல்லும் பொழுது முன்னால் கண்ணாடி தெரிவிடும், பின்னால் இருக்கும் தோற்றம் அழகான மலம் செடி கொடிகள் அத்துணையும் அந்த கண்ணாடிக்குள்ளே தெரிவித்துக் கொண்டிருக்கும். அந்த பறவைகள் விரைந்து செல்லும், இதோ முன்னாலே எனக்கு கனிதரக்கூடிய மரம் இருக்கிறதே என்று வேகமாக செல்லும். சென்றால் அங்கே சென்று முடிவது மரத்துக்குள்ளல்ல, கனியை சுவைக்க முடியாது, மரணத்தை சுவைக்கும். அந்த கண்ணாடியிலே பட்டு மரணத்திலே இருக்கக்கூடிய விழுந்திருக்கக்கூடிய குருவிகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இது போன்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், மதாஉல் குரூர், உலக வாழ்க்கை என்பது இருப்பது போன்றிருக்கும், சாதனை போன்றிருக்கும், ஆனால் சாதிக்க முடியாது, நிரந்தரமற்றது, ஏமாற்றக்கூடியது, பிரச்சனைகள் நிறைந்தது. மந்தஹா கரபன் இல்லாத கரவின், உலக வாழ்க்கை என்பது கடல் அலை போன்று பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனை காட்ட முடியாது. இந்த மூன்று நிலைகளில் இருக்கிறது சகோதரர்களே, இந்த மூன்று நிலைகளுக்குள்ளே உலகம் சென்று கொண்டிருக்கும். அது என்னை தூக்கி சென்றுவிடும் மன்னரையின் பக்கம். இதற்கிடையே ஒவ்வொரு நிலைமைகள் வருகிறது. சிலருக்கு பணத்தை அல்லாஹ் கொடுத்தான், பணத்தை எதற்காக வேண்டி கொடுத்தான், பணக்காரன் என்ற சான்றிதழ் வாங்குவதற்காக வேண்டியா? இல்லை சகோதரர்களே, பணத்தை வைத்து பணக்காரர்களுக்கு என்ன வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வழியின் மூலமாக சுவனத்தை சென்றடைய வேண்டும். அப்துல் ரஹ்மான் இவர் ஆஃப் ரதியல்லாஹு தஆலா கோடீஸ்வரர். அவர் அந்த கோடி மல்டி பயராக இருந்தது, கோடி கோடியாக அள்ளி கொட்டக்கூடிய மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தது. அவரின் சுவன வாழ்க்கை தடை செய்யவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகமே கைவசம் உள்ள ஒரு ஆட்சியாளர், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி பீடத்திலே இருந்தவர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆட்சியாளர், பணக்காரர், வியாபாரி, படித்தவர், இது போன்ற ஆட்சியும் ஒரு இடம், இடையிலே கிடைத்த ஒரு சோதனை பீடம். சகோதரர்களே, அந்த இடத்திலிருந்து சமூகத்துக்கும் மறுமைக்கும் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் உலகத்திலே புத்திசாலியே தவிர வேறொன்றும் சாதித்தவர் அல்ல. அருமையானவர்களே, ஆட்சியின் தலைப்பை எடுத்தால் நபிமார்களுக்கும் ஆட்சியை அல்லாஹ் கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான், செல்வ செழிப்பை கொடுத்தான். நுபுவத்துடைய வருகையை போன்று சில இடங்களிலே ஆட்சியாளர்களின் வருகையை பற்றி சில நபிமார்கள் பேசியிருக்கிறார்கள். வகால லஹும் நபியுஹும் இன்னல்லாஹ கத் பஆஸலக்கும் தாலூத மலிகா. பனு இஸ்ராயில் ஷம்பீர் என்று சொல்லக்கூடிய நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தன்னுடைய பனு இஸ்ராயில்களை பார்த்து, இதோ அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நபி, ஒரு ஆட்சியாளரை இறக்கப் போகிறான், தரப்போகிறான். அந்த செய்தியை குர்ஆனின் மூலமாக மக்களுக்கு, வஹ்யின் மூலமாக நபிக்கு சொல்லப்பட்ட செய்தி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணினி கல்லாவின் நல்லடியார்களே, இன்ன ஆயத்த முல்கிஹி அய்யத்தியக்கும் தாவூத்து ஃபீஹி சக்கீனா. இந்த தாலூத் என்று சொல்லக்கூடிய அரசன் உங்களுக்கு எப்படி வரப்போகிறார் என்ற செய்தியை அல்லாஹ் ஒரு நபியின் வார்த்தையால் சொல்லித்தாட்டியிருக்கிறான். திருமணம் அது ஒரு இபாதத்தை ஆகவும் காட்டலாம், அது ஒரு கேவலமான செயலாகவும் பார்க்கலாம். பணத்தாய் அது ஒரு நல்லதாகவும் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாகவும் மாற்றலாம். அதே போன்றுதான் நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக மாற்றலாம். இதே போன்றுதான் ஆட்சியும், அதன் மூலமாக சொர்க்கத்தையும் வாங்கிக் கொள்ளலாம், அதற்கு மாற்றமானதையும் ஆக்கிக் கொள்ளலாம். சகோதரர்களே, உலகத்தின் ஒவ்வொரு சட்டமும் கனவாக நாம் பார்க்க வேண்டும், நிரந்தரமற்றதாய் பார்க்க வேண்டும், ஏமாற்றக்கூடியதாய் பார்க்க வேண்டும். அதே தலைப்பில் தான் உலகத்தை ஆண்ட ஆட்சியாளர்கள் பார்த்தார்கள், உண்மையானவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள். சகோதரர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை கேட்டது உண்மை, மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு பாலமாக இஸ்லாம் ஆட்சியை வரைவிலக்கணப்படுத்துகிறது உண்மை. பொருளாதார பெரும் பிரச்சனை ஏற்பட போகிறது. கண்ட கனவுக்கு அரசனுக்கு பதில் தெரியாமல் சிறையிலே இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாடுகின்றார்கள். நாடிய பொழுது கனவுக்கு பதில் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் சொல்லிவிட்டார்கள், அது வாது அஹ்லாம், இது ஒரு பொய்க்கனவு, இது உண்மையான கனவு அல்ல, இது ஒரு பொய்க்கனவு. சுப்ஹானல்லாஹ். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னி அரா ஸபர பக்ரத் சினானி அக்லுஹுன் சபஅ ஜாத் வ சபஅ சும்புலாத் குபர் வ உஹ்ர யாபிஸ்ஸான், ஏழு பெரும் கொழுத்த பசுமாடுகள், ஏழு மெலிந்தவைகளை உண்ணும் காட்சி, ஏழு கதிர்கள் செழிப்பாக இருக்கிறது, ஏழு கதிர்கள் காய்ந்திருக்கிறது. இந்த காட்சி மன்னர் கண்டது உண்மை, கனவுக்கு பதில் தெரியாது. என்ன இது? அந்த எகிப்தினுடைய பொருளாதாரத்தை அந்த கனவு சொல்லுகிறது. பொருளாதாரத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தேவைப்படுகிறது. ஏழு ஆண்டு வரப்போகிறது, அடுத்த ஏழு ஆண்டை அழிக்கப் போகிறது. சகோதரர்களே, சிறுபான்மை இனத்திலே இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரும்பான்மை ஆட்சி பீடத்திலே இருக்கிறது. இவர்களுக்கு தெரியும் அந்த 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 பொருளாதார அமைப்பை, அந்த திட்டத்தை எப்படி அமைக்க வேண்டும். உலக வரலாற்றிலே முதலாவது நெற்கதிர்களை அளப்பதற்குரிய பாத்திரங்களை, அளவுகோலை செய்த காலம் எகிப்தை சாரும், முதல் இடம் எகிப்தை சாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய களஞ்சியம் இன்றும் இருக்கிறது, அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு அழகான பொருளாதார திட்டத்தின் ஊடாக காலஜ் அன்னியாலா ஹசாயினில் ஆரம்பம், நான் இந்த பொறுப்பை ஏற்கிறேன் என்பதாக அவர்கள் கேட்டு அதற்குள்ளே நுழைந்தது உண்மை. இந்த குர்ஆனுடைய உண்மை. சகோதரர்களே, அழகான ஒரு அமைப்பை அமைத்து அவர்களுக்கு மட்டுமல்ல, பக்கத்து நாட்டில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு கூட ஒரு முன்மாதிரியான பொருளாதார அமைச்சராக ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது உண்மை. கண்ணினி கல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பயணம், ஆட்சியின் பயணம் குர்ஆனிலே பேசுகிறது. குர்ஆன் பேசுகிறது, இப்படியாக மூன்று திசைகளில் ஹஸரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சென்ற பயணத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. யஸ்அலூனக அன் தில் கர்னைன் குல் அத்லு அலைக்கும் மின்ஹு ஜிக்ரா இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்தி வ ஆதைனாஹு மின் குல்லி ஷை.
பூமியின் ஆட்சியை நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். சுபஹானல்லாஹ், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் முழு ஆட்சியையும் ஹஜ்ரத் துல்கர்னைன் செய்து காட்டினார்கள். ஒவ்வொரு திசையிலும் சென்ற நேரத்திலே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அலசப்பட்டது. அநியாயக்காரர்களின் தலைப்பு வருகிறது. அநியாயத்துக்கு அநியாய அழித்து விடும் அனுமதியை நாம் உமக்கு தருகிறோம் நபியே. இம்மாம் அழிக்கலாம் அவர்களே. அனுப்புவோம், உலகத்திலும் நாம் பார்த்துக் கொள்வோம் என்பதாக மக்களை நோக்கி அலைஹிஸ்ஸலாம் பேசிய வீர உரை குர்ஆனிலே பதிவாகிறது. சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு பகுதிக்கு சென்றார்கள். அங்கும் பிரச்சனை, கிழக்கிலும் பிரச்சனை, மேற்கிலும் பிரச்சனை. இடையிலே கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறார்கள். அங்கே சென்றதன் பின்னால் தான் அவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக, ரசாயனவியலிலே நிபுணத்துவம் வாய்ந்தவராக, இல்முல் கீமியாவிலே இதற்கு முன்னாலும் பின்னாலும் இல்லாத ஒரு விஞ்ஞானியாக, ஒரு சயின்டிஸ்டாக இருந்தார். அந்த துறையிலே மிகப்பெரிய ஒரு பொருளியலாளராக இருந்தார். படை இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே இருக்கும் இந்த யாஜூஜ் வமாஜூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இனம் பேசும் மொழி கூட எமக்கு தெரிவதில்லை, புரிந்து கொள்வதில்லை. ஆனால் அவர்களால் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு நாம் இருக்கிறோம். சுலைமான் கேட்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் பணம் தருகிறோம், இவருடைய பிரச்சனையை, இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய குழப்பத்தை இந்த மண்ணுக்குள்ளே புதைக்க வழிவகுத்தாருங்களே என்பதாக கேட்ட நேரத்திலே சொன்னார்கள், பணத்துக்காக வேண்டி வேலை செய்வோன் அல்ல நான். சொன்னார்கள், பணத்துக்காக வேண்டி உங்களிடம் இந்த சிரமத்தை எடுக்க பார்க்க போவதில்லை நான் உங்களால் ஏழுமான பலத்தின் உதவி எனக்கு தாருங்கள். இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த அந்த இடத்தை நிரப்ப சொன்னார்கள். இரண்டு மலைகளுக்கு உட்பட்ட பகுதியை நிரப்பப்பட்டது. ஆசூனி ஜுபரல் ஹதீ கொண்டு வர சொல்லப்பட்டது. சுபஹானல்லாஹ். அந்த இரும்பு பெரும் கேடயங்களால் அந்த இடங்கள் அப்படியே நிரப்பப்பட்டு இரண்டு மலைகளின் உச்சிக்கு நெருப்பால், அதாவது இரும்பால் அப்படியே மூடப்பட்டது. சொன்னார்கள், இப்பொழுது செங்கை ஊற்றுங்கள். ஊதினார்கள், ஊதி ஊதி அதை அப்படியே தணலாக மாற்றி அதற்கு மேலே செம்பு உருக்கி ஊற்றப்பட்டது. பின்னால் சொன்னார்கள், யாஜூஜ் மாஜூஜுக்கு பின்னால் இதற்கு தலையெடுத்து வர முடியாது. இன்று வரைக்கும் டெலஸ்கோப்புக்கோ ஹபலுக்கோ உலக ஆராய்ச்சியாளர்களுக்கோ யாருக்குமோ படாத ஒரு மதில், மிகப்பெரிய மதில் எழுப்பப்பட்டிருக்கிறது. சயின்ஸ் ஃபெயில். அதுல பூமியிலே ஒரு மலை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். அந்த யாஜூஜ் வமாஜூஜ் அந்த ரெண்டு இனமும் சக்தி பெற மாட்டார்கள். மேலால் வரவும் முடியாது, ஓட்டை போடவும் முடியாது. ஹதீசுடைய கருத்து சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் ஓட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை பாவிக்காமல் திரும்பி சென்று நாளை தோன்றுவோம். வந்து பார்த்தால் திரும்ப அது அடைக்கப்பட்டு விடுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு டெக் பொருள், ஒரு தொழில்நுட்பம் அதற்குள்ளே இருக்கிறது. ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமான விதத்திலே அந்த அடைப்பு அடைக்கப்பட்டிருக்கிறது. அது வெடித்து சிதறும் நாள் வரும். ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அதையும் சொன்னார்கள், ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி. இது ஏண்ட அறிவல்ல, ஏண்ட அரசியல் அல்ல, ஏண்ட பலம் அல்ல, ஏண்ட வீரம் அல்ல, ரஹ்மானுடைய அறிவு இது. அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக, மிகப்பெரிய தொழில்நுட்பவாதிகளாக, மிகப்பெரிய அறிவியல் வாதிகளாக, மிகப்பெரிய பொருளாதார அமைச்சர்களாக நபிமார்கள் இனம் காட்டப்படுவது உண்மை. அது ஒரு பாத்திரம், அது ஒரு சந்தர்ப்பம். சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்று எங்களிலும் இருக்கும், எங்களிலும் இருப்பார்கள். பேசினால் பேச்சாளர், அறிவு, அதே மாதிரி விளக்கத்தானே, வியாபாரி, மண்ணையும் தங்கமாற்றும் ஆற்றல் உள்ள வியாபாரிகள் இருக்கலாம் இதிலே. ஆனால் நீங்கள் வியாபாரத்தின் மூலமாக, வியாபாரி என்ற பட்டத்தின் மூலமாக சொருக்கம் செல்லலாம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுடைய வியாபாரத்துக்குள்ளே வர வேண்டும். ஃபிரௌன் ஒரு பேச்சாளர். உலக வரலாற்றிலே அந்நியர்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உலக பேச்சாளர்கள் பட்டியலிலே முதல் இடம் கொடுப்பது ஃபிரௌனுக்கு. அவ்வளவு பெரிய பேச்சு இல்லை, மிகப்பெரிய பேச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொன்னல் நாம் அதான் சொன்னாங்களே, இவன்கிட்ட பேச போக முடியாது எனக்கு, உன்னுடைய உதவி தேவை ரஹ்மானே. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃபஹு கௌலி. மிகப்பெரிய பேச்சாளராக இருந்தார், மிகப்பெரிய அறிவாளியாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். இதே போன்ற எம்எல்ஏ இருக்கும், ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், வேட்பாளராக இருக்கலாம், வாக்காளராக இருக்கலாம், அத்துணையும் இந்த நிமிடம் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சோதனை, இது ஒரு கனவு என்ற உணர்வோடு தான் அவர்கள் செயல்பட்டார்கள். சகோதரர்களே, இந்த தளத்திலிருந்து யாருக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதை இஸ்லாம் இபாதத்தாக ஆக்கியிருக்கிறது. இமாத்தத்துல் அதா அணி தரீர், பாதையிலே நடந்து செல்லும் பொழுது ஒரு கல்லை அகற்றுவதை அந்த பாதைக்குரிய அரசியலாக இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அரசிலே அல்லாஹுவை பற்றி பேசப்படும் ஹதீஸினுடைய ஆரம்பம் இறுதியிலே 70வது கிளை முடிகிறது. அந்த 70வது கிளை எப்படி முடிகின்றது என்று சொன்னால், பாதையிலே இடையூறு கொடுக்கக்கூடிய ஒன்றை அகற்றி விடுவது அது ஒரு மிகப்பெரிய சதகாவாக ஈமானின் இஸ்லாத்தின் ஒரு கிளையாக இஸ்லாம் பேசியிருக்கிறது. இதையொத்துத்தான் நீங்கள் குர்துபாவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், குர்துபாவுடைய பாதைகளை எடுத்து பார்த்தால், இன்று எப்படி வெள்ளை கோடு போடப்பட்டிருக்கிறதோ பாதைகளிலே, அதே போன்று அன்று குர்துபாவுடைய வரலாற்றிலே சுபஹானல்லாஹ் இரண்டு பாதையினுடைய இரு ஓரங்களிலும் சகோதரர்களே கயிறு கட்டப்பட்டிருந்துச்சு. கயிறு கட்டப்பட்டிருந்துச்சு, குதிரை வண்டிகள் நடுவே செல்ல மனிதர்கள் அழகாக முறையாக பிரச்சனை இல்லாமல் பாதை ஓரங்களிலே நடப்பதற்காக வேண்டும். கல் பதிக்கப்பட்டிருந்தது, பாதையில் விளக்கு இருந்தது, பள்ளிக்குள்ளே விளக்கு வெளிச்சம் இருப்பதை போன்று குர்துபாவிலே 3000 மசீதிகளிலே விளக்கு வெளிச்சம் இருந்ததை போன்று இரவில் இருளில் நடந்து செல்லும் ஒரு முஸ்லிமோ காபிரோ அமைதியாக நடக்கட்டும், உலகம் முழுக்க இருளில் இருந்த காலத்திலே குர்துபாவுடைய பாதை வெளிச்சமாக இருந்தது. இமாத்தத்துல் அதா அணி தரீர், பாதையின் ஒழுங்கை பேணுவது, பாதைக்குரிய சட்டம், பாதைக்குரிய முறை, அதனாலும் ஒருவருக்கு சொர்க்கத்தை சம்பாதிக்கலாம். ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? சுபஹானல்லாஹ், இவர் செய்தது என்ன தெரியுமா? ஒரு கொப்பு, மரத்தின் ஒரு கொப்பு பாதையிலே செல்லும் பொழுது இடையூறாக மக்களுக்கு இருக்கிறது, அதை வெட்டிவிட்டவர், அவ்வளவுதான். அதை வெட்டிவிட்டதின் பிரதிபலிப்பு மக்களுக்குரிய ஒரு கஷ்டத்தை சிரமத்தை இல்லாமாக்கியதன் காரணமாக அவரை ஒரு சொர்க்கவாதியாக காட்டப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, வேட்பாளர்களை குறையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வாக்காளர்களை குறை பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எமக்கும் ஒரு சோதனை இது நடந்து கொண்டிருக்கிறது, எமக்கும் ஒரு பரீட்சை இது நடந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எம்மால் முடியுமானதை நாட்டுக்கும் அதே போன்று மக்களுக்கும் அந்நியர்களுக்கும் செய்வதை அழகாக காட்டி தந்திருக்கிறது இஸ்லாம், செய்து காட்டியிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சியாளராக இருந்தார்கள். மக்களின் சேவை முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஹிதுமத்தை தலைப்பாக கொண்ட பாடம் அது. ஒரு முஸ்லிமுடைய ஒரு 100க்கு 100 முஸ்லிம்கள் இருந்து ஆட்சி செய்யும் ஒரு நாட்டை பார்த்தால், மனிதர்களுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, பக்தாதுடைய வரலாற்றை எடுத்து படியுங்கள், அதிலே மனிதர்கள் சலாமத்தாக இருந்தது மட்டுமல்ல, மிருகங்கள் நோயுள்ளதாக இருந்தால், நொண்டி மிருகங்கள் இருந்தால், அந்த மிருகங்கள் கூட ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்காக வேண்டி சுமார் ஒரு 100 ஏக்கர் பகுதி சதகா, அதாவது வக்ஃப் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த அந்த பூந்தோட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருந்துச்சு. நொண்டி பூனை, நொண்டி ஆடு, மிருகங்கள் வாழும் இடமாக அந்த இடத்தை இஸ்லாமிய அரசியல் காட்டிக் கொடுத்தது. சுபஹானல்லாஹ், இதை பார்த்துதான் உலகம் அதிசயத்திலே ஆழ்ந்தது. 100 ஏக்கர் போன்ற ஒரு பெரிய பிரதேசத்தை நொடிந்து போன நோயாளி மிருகங்கள் வாழட்டும் என்று ஒதுக்கி இருந்தால் எப்படியான ஒரு ஆட்சி முறையை இஸ்லாம் காட்டி தந்திருக்கும்? சகோதரர்களே, கண்ணினி கல்லாவின் நல்லடியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை பார்த்தால் அவர்கள் பெரும்பான்மை இனத்தில் இருந்து ஆட்சி செய்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை பார்த்தால் அவர்கள் பெரும்பான்மை இனத்தில் இருந்து ஆட்சி செய்தார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை பார்த்தால் அவர்கள் சிறுபான்மையிலிருந்து பெரும்பான்மைக்கு மிகப்பெரிய உதவியும் செய்தார்கள். மனிதன் என்ற அழைப்பை தலைப்பு ஏற்படும் பொழுது யாருக்கும் யாரும் உதவி செய்யலாம், அதை ஒரு பாடமாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. உபத்திரம் செய்யக்கூடாது. சகோதரர்களே, பொதுவாக எல்லோருமே நாம் இந்த நாட்டிலே விழிப்பாக முறையாக எமது நிலையை பாதுகாத்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே கட்டாயமாக நல்லதை எல்லோருக்கும் பொதுவாக செய்ய வேண்டிய கட்டங்கள் ஏற்பட்டால் அரசியல் மேடையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக நீங்கள் வாகனம் ஓட்டிக்கொண்டு வருகிறீர்கள், ஒரு காபிர் நோயாளி நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், அவரை ஏற்ற முடியுமாக இருந்தால் ஏற்றிக் கொண்டு வந்து விடுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குதிரையில் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நோயாளிகளை, கஷ்டம் உள்ளவர்களை, பாதையில் கண்டவர்களை, மனித உள்ளத்தை வென்று வாழும் ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அது எங்களுடைய முன்னோர்களுடைய பாடமாக இருந்திருக்கிறது. பக்குவமாக அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, எந்த தலைமை பீடத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்நிய சமூகத்தோடும் எம் சமூகத்தோடும் எனக்கு கீழால் இருப்பவர்களோடும், அது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி, பக்குவமாக முறையாக இந்த தொழிலாளியோடு நடப்பதை இபாதத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கடைசி வார்த்தை நன்பு நபியுடைய அஸ்ஸலா, தொழுகை, தொழுகை என்பதாக சொல்லிவிட்டு, வமா மலக்கத் அய்மானுக்கும், உங்களுக்கு கீழாளுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கடைசி வார்த்தை மனைவி, பிள்ளை, அதே நேரத்தில் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள், கடையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், ஒரு நாள் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன், அவருடைய வேர்வைக்கும் இஸ்லாத்திலே மதிப்பு இருக்கிறது என்ற உணர்வோடுதான் நாம் எல்லோருமே செயல்பட வேண்டும். ஒரு சாரார் மட்டுமல்ல, ஒரு சாரார் மட்டுமல்ல. அருமையான சகோதரர்களே, கண்ணீமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி எடுத்து பாருங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை பற்றி பேசும் பொழுதே ஒல்லிம்னா மந்திகத் தைர், பறவைகளின் மொழிகள் அவர்களுக்கு தெரியும். மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஆற்றல் என தெரியுமா? எறும்பின் மொழியையும் கற்றிருந்தார்கள். எறும்பு பேசினாலும் தெரியும், ஆனா அவங்க போன ஸ்பீட்ல, அவங்க போன வேகத்துல உலகத்துல யாருக்கும் போக முடியாதே. ஒவ்வொருவர் முன்சப்பில் இருந்து இறுதியாக வரைக்கும் பொதுவாக நான் பேசுகிறேன். என்னை கல்லாவின் நல்லடியார்களே, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு விசாலமான ஆட்சி கொடுத்த அவர்களின் வரலாற்றை திரட்டி பார்த்தால், ஒரு எறும்புக்காக வேண்டி பாதையை மாற்றி எறும்பின் உயிரை பாதுகாத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் மட்டுமல்ல, அவர்களின் வரலாற்று குறிப்பிலே காணப்படுகிறது, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே, செய்த ஆட்சியிலே, சென்ற வேகத்திலே, உலகத்திலே ஒரு எறும்பை கூட கொல்லாத மா மனிதர் என்பதாக இருக்கிறது. ஒரு எறும்பு கூட அவர்கள் கையாள சித்தில்லை. அவர் ஒரு ஆட்சியாளர், அவர் ஒரு அரசியல்வாதி. இன்று பேசுகிறோம், உள்ளம் குளிருகிறது சகோதரர்களே, கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய செயல்களை என்றும் யாரும் மறக்கக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கமோ மனிதர்களின் பக்கமோ, அநியாயம் அரசியலோடோ பணத்தோடோ அறிவோடோ, அதிபரோட ஆசான்களோடோ, முதலாளியோடோ தொழிலாளியோடோ யாரோடும் சேரக்கூடாது. யாரோடும் சேரக்கூடாது. சேரமேயானால் மறுமை என்ற பயணத்தில் பிடிக்கப்படுவோம், உலகத்திலே பழிவாங்கப்படுவோம். படைத்தவன் பழிவாங்குவான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், யாருக்கும் ஒரு அநியாயம் செய்யாத நிலையில் நாம் நாளை மறுநாள் நாளை நாட்களை கழித்துக் கொள்ள பார்ப்போம். வெற்றியோ தோல்வியோ அடுத்தவருக்கு அநியாயம் இல்லை என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும், ஏதோ மனதுக்குள்ள ஒரு கட்சி இருக்கும், உங்களுடைய ஒரு திசை இருக்கும், ஒரு சிந்தனை இருக்கும், ஆனால் அது அதுவாக இருக்கட்டும், ஆனால் அநியாயம் என்பது ஹராம், அது இருக்கக்கூடாது. சகோதரர்களே, சந்திரியான் சொல்லக்கூடிய எகிப்தினுடைய ஒரு பகுதி, அதை பற்றி பேசப்படும் பொழுது ஒரு மீன்பிடி சகோதரருடைய வரலாறு பேசப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது அநியாயம் என்ற தலைப்பிலே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஹதரத் எழுதக்கூடிய எழுத்த ஆசிரியர் எழுதுகிறார், இவர் திருமணம் முடித்து குழந்தை பெற்றெடுக்கிறார். முதலாவது குழந்தை பிறக்கிறது, இரண்டு கண்ணிலும் பார்வை இல்லை. இரண்டு கண்ணிலும் பார்வை இல்லாத குழந்தை முதல் குழந்தை. இரண்டாவது குழந்தை பிறக்கிறது, இரண்டாவது குழந்தையை பார்த்தால் இரண்டாவது கண்ணுடைய முகத்திலும் கண் இருக்கிறது, பார்வை இல்லை. மூன்றாவது குழந்தை பிறக்கிறது, மூன்றாவது குழந்தையுடைய பார்வையும் இல்லை. மூணு பேருக்குமே பார்வை இல்லை. இப்ப யோசிச்சார், இது மனைவியிட பரம்பரை குழப்பம் பொழிகிறது. டிஎன்ஏ எங்களுக்கு மறுபக்கம் தான் டிஎன்ஏ வேலை செய்யும், அவருக்கும் அப்படிதான் வேலை செஞ்சு. இது என்னமோ குடும்ப பிரச்சனை நோய் போன்றிருக்கிறது. மனைவிக்கு தலா, இரண்டாம் திருமணம், நான்காவது குழந்தை பிறக்கிறவர்களே, பிறந்தால் மூணு குழந்தைகளுக்கு கண் இருந்தது, கண்ணிலே பார்வை இல்லை.
நான்காவது குழந்தை பிறந்தது கண்ணே இல்லை, கண்ணே இல்லை. இப்பொழுதுதான் இவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கிறார். நான் எங்கிருந்தேன், என்ன நடந்தது? இவர் மீன் பிடிக்க சென்றால் இவர் என்ன செய்வாருண்டா, மீனுக்கு வலைய வீசி வச்சுட்டு எஞ்சிருக்கக்கூடிய தூண்டில போட்டு அணில் மாறி ஒரு படை கொண்டிருந்தது அந்த ஆற்றோரத்திலே, அதை பிடித்தெடுத்து அதனுடைய ரெண்டு கண்ணையும் கலட்டி கட்டி விடுவார். அதனுடைய ரெண்டு கண்ணையும் கலட்டி கட்டி விடுவார். அது கூத்து போட்டுக் கொண்டு கூத்தாது, இவருக்கு ஹபி, இவருக்கு பொழுதுபோக்கு. அந்த உயிர் அல்லாஹ் படைத்தது, அது தத்தளித்து தடுமாறும் காட்சியை பார்த்து ரசித்து ரசித்திருப்பார். இப்பொழுது வீட்டுக்குள்ளே நான்கு பிள்ளை நூறு ரிசித்துக்கொள் என்பதாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். நீ கண்ணை கலட்டினாய், என் படைப்புடைய, நான் உன் பிள்ளையின் கண்ணை கலட்டினேன். நாங்க செய்யக்கூடிய சில எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, யாரும் தப்பிவிடலாம் என்று தைரியத்தோடு அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. இதனால் தான் ஹலீபாக்கள் பயந்தார்கள், நபிமார்கள் பயந்தார்கள், அவுலியாக்கள் பயந்தார்கள், நல்லடியார்கள் பயந்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நடந்து செல்கின்றார்கள், ஒரு யூத வயோதிபர் நடுங்கிக் கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டு வருகிறார்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே சுபஹானல்லாஹ் கேட்டார்கள், ஏன் இதை உனக்கு உணவளிக்க யாரும் இல்லையா? இல்லை, வாலிப காலத்திலே உங்களுடைய அரசாங்கம் எங்களிடத்திலே டெக்ஸ் வாங்கியது, விம்மிகளாக வரி கட்டி வாழ சொன்னார்கள், இப்ப எங்களை பிச்சையில போட்டுகிறீங்க. உமர் ரழியல்லாஹு அழுதாங்க, இந்த மனிதருடைய பிரச்சனை போதும் என் நரகத்துக்கு சொன்னார். உடனே அன்றுதான் ஒரு இஸ்லாமிய பெரும்பான்மை ஆட்சிக்கு கீழாக இருந்த ஒரு யூதனின் பிரச்சனைக்காக வேண்டித்தான் உமர் ரழியல்லாஹு தஆலா பென்ஷனை அறிமுகம் செய்தார்கள். பென்ஷனை அறிமுகம் செய்தார்கள். எவ்வளவு அழகான ஒரு அமைப்பை பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டலை பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நன்மை சம்பாதிக்கும் ஒரு தளமாக இதை பார்க்கலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, குறிப்பாக எங்களுடைய வேகம் அடுத்தவங்க நல்லவர்கள் வாழக்கூடிய அதை சூழலிக்க பிரதேசங்கள் இருக்கிறோம். அரசியல் வேகமோ, பண வேகமோ, வாகன வேகமோ, வாலிபர்களுடைய வாலிப முறுக்கோ அவங்களோட கொடிகள் எரிச்சிடக்கூடாது. வரலாறு எங்களுக்கு தெரியும், மறந்தவைகள் அல்ல. எந்த ஒரு வேகத்திலும் நாம் செயல்படக்கூடாது. சிலருக்கு சில காலம் வந்தா கிரிக்கெட் டெஸ்ட் காலம் வந்தா விளங்குறது இல்லை, வாலண்டைன்ஸ் டே வந்தா விளங்குறது இல்லை, தேசிய தினம் வந்தா விளங்குறது இல்லை, அரசியல் காலம் என்றால் விளங்குறது இல்லை. எந்த ஒரு வேகத்திலும் நாம் செயல்படக்கூடாது. ஜும்மாவுடைய நேரத்தில் வாகனம் நிறுத்துவதாக இருந்தாலும் சரி. சகோதரர்களே, புரிய வைப்பதற்காக வேண்டி சொல்கிறேன், முஸ்லிம்களுடைய கடையறிந்த ஒரு காலம் கடையறிந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கோடிக்கணக்கான பணத்தை நான் எரிந்து மனவேதனையில் இருந்தேன். ஒரு அந்நிய சகோதரி, கூலி வேலை செய்யக்கூடிய சகோதரி வந்து அவர்கிட்ட பணத்தை ஒரு நாள் சம்பளத்தை எடுத்துக்கணும் சொல்ற முதலாளி, நீங்க இதை வச்சுக்கோங்க, என்னால வேறொன்றும் தரையில. இந்த நாட்டில் ஒரு ஒன்னரை வருஷத்துக்குள்ள நடந்துட்டு சொல்றேன். அருமையான சகோதரர்களே, முஸ்லிம் சகோதர ஆட்சியிலே விழுந்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய கிராமம் யாருமே ஆட்சிக்குள் இறங்க தயாரில்லை, அவரை காப்பாற்ற யாருமே தயாரில்லை. மனைவியோடு வந்த ஒரு அந்நிய சகோதரர் பக்கத்தில் இருந்தவருடைய கையிலே போனை கொடுத்தார், அவ்வளவுதான், ஆட்சிக்குள் குதித்தார். அல்லாஹ்வின் ஏற்பாடுபடி மூணு பேரை காப்பாற்றுகின்றார், நாலாவது ஆளுடைய உயிர் போயிருந்தது. அவர் அந்த இடத்தில் பாயவில்லை என்றால், பாயவில்லை என்றால் மூன்று நான்கு முஸ்லிம்கள் அங்கே மரணித்திருப்பார்கள். ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாருங்க, இது பண்பா நடக்கிறான். இதுக்கு எப்படி எங்களுக்கு உபகாரம் இருக்கணும் சகோதரர்கள்? என்ன ஆச்சரியம் தெரியுமா? நீங்க நம்புவீங்களோ இல்லையோ தெரியாது, எங்களோட முஸ்லிம்களுடைய பண்பாடு எவ்வளவு சீர்திருந்த வேண்டும். அந்த இடத்தில் போன் யாரிடம் கொடுக்கப்பட்டதோ மேல வந்து போன தேடுறார், போன இல்லை. இத மட்டும் ஒரு மீடியா எடுத்து பேசினா என்ன நடக்கும்? இம்பர்ல சொல்றீங்க, இப்படி இப்படி அவமானமான நிலையில் நடந்து கொண்டு அந்நியர்களுடைய உள்ளத்தை கொழுந்து விட்டிருக்கக்கூடிய விஷத்தையும் துவேஷத்தையும்
தன்னுடைய ஒரு போனுக்காக உசுர பாதுகாத்து வந்த போனி உயிர். சகோதரர்களே, 17 வீடுகளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அந்நிய சகோதரன் சொல்றார், நிம்மதியாகிறேன் 16 ஊத்தால கண்ணீர் வடிச்சு அழுகிறார் பள்ளியில, தண்ணீர் வடிச்சு அழுகிறார் பள்ளியில, கண்ணீர் வடிச்சு சொல்றாரே, எனக்கு இந்த சகோதரரால் எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு வெக்கமாயிருது, என்ன நீங்க ஒரு குழப்பக்காரன் நினைக்கிறதோ தெரியாது, ஏதான் நான் இங்க வந்து மாட்டினேனோ தெரியாது, 16 வீட்டோட என்ன கேட்டு பாருங்கோ, நான் அநியாயம் செய்யறவன் அல்ல, ஒரு சிறுபான்மை இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமையை போல பேசுகிறார். இவர்தான் காண இவருக்கு திருப்பி எடுத்துக்கொள்ள தெரியாது, திருப்பி எடுத்துக்கொள்ள தெரியாது. சகோதரர்களே, அநியாயம் யாருக்கும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நலவை செய்ய விரும்புவர்களுக்கு அநியாயம் செய்வர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கை பட செய்யக்கூடியவர்கள். அதனால சகோதரர்களே, அல்லாஹுவின் உதவியால் இன்று இந்த கொத்துபாவை ஓதுவதற்கும் இவ்வளவு சத்தத்தோடு ஓதுவதற்கும் உள்ள அனுமதி இங்கே இருக்கிறது. இதே போன்றுதான் வாக்கு என்பதும் ஒரு உரிமை, வாக்களிப்பது என்பதும் ஒரு உரிமை, அதிலேயும் அநியாயம் செய்ய வேண்டாம். இல்லாதவர்களுடைய வாக்கை அளிக்காதீர்கள், ஏமாற்றாதீர்கள், இல்லை என்றால் இல்லை என்று ஒதுங்கிவிடுங்கள். அருமையான சகோதரர்களே, மியன்மாருடைய வரலாற்றின் ஆரம்பம் முஸ்லிம்களுடைய உரிமை பறிக்கப்பட்டதின் ஆரம்பம் வாக்குரிமை எடுக்கப்பட்டது, வாக்குரிமை பறிக்கப்பட்டது, அடையாள அட்டைகள் இல்லாமலாக்கப்பட்டது. அல்லாஹ் எங்களுக்கு இந்த அருமையான உரிமையை தந்திருக்கிறான். இது ஒரு ரகசிய அமலாக செய்து முடித்து விடலாம், ரகசிய செயலாக செய்து முடித்து விடலாம். ஹதரத் அலி ரதியல்லாஹு தஆலா அவர்களும் ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா இரண்டு பக்கம் நிற்க அந்த பிரச்சனை சுபஹானல்லாஹ், யாருக்கு ஹிலாபத் என்பதே ரகசிய, இது போன்ற ஒரு தேர்தல் அமைப்பில் தான் நிறைவேற்றது, ரகசிய வாக்கெடுப்பு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு தஆலா அந்த வாக்கெடுப்பை செய்தார்கள். இன்று வரைக்கும் வரலாறு தெரியாது யார் யாருக்கு வாக்களித்தது என்பதாக. ஆக சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லது செஞ்ச மாதிரி எங்கிருந்தால் நல்லது செய்யும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படைப்புகளோடு பரிதாபப்பட்டு வாழ்ந்ததை போன்று எங்கிருந்தாலும் பரிதாபப்பட்டு வாழுவோம். மறுமையின் பயணம் இருக்கிறது, மறுமையின் முடிவு இருக்கிறது, மரணம் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா வெற்றிகளுக்கும் உரிய முன்மாதிரியும் இஸ்லாத்திலே இருக்கிறது. பத்து மக்கா, நாளைக்கு யாரோ ஒருவர் வெற்றி என்று அறிவித்தால் பழிவாங்களா வேண்டாம், அரசியல் பழிவாங்களா வேண்டாம், ஆரவாரமா வேண்டாம், வெளிச்சத்தங்களா வேண்டாம், ஊரின் ஒற்றுமையை நிலைப்படுத்துங்கள். ஒற்றுமை இல்லை என்றால் இவ்வளவு பெரிய குர்துபா துண்டாக அடிக்கப்பட்டு 3000 மஸ்ஜித்கள் இருந்த இடம் குர்துபாவுடைய மஸ்ஜித், சுபஹானல்லாஹ், அந்த மஸ்ஜிதில் கடைசியாக என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? சுபஹானல்லாஹ், 700 ஆண்டுகளாக ஒரு மஸ்ஜித் கட்டும் அனுமதி கிடைத்தது. குர்துபா உலகத்திலே 2வது இடத்திலே முஸ்லிம்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒற்றுமை இல்லாமல் சண்டை பிடிக்க தொடங்கினார்கள், சண்டை பிடிக்க தொடங்கினார்கள். ரர்னாத்தாவுடைய படை குர்துபாவுக்கு அனுப்பப்படுகிறது, முஸ்லிம்களுடைய படை, கிறிஸ்தவர்களுடைய படை வந்து அடிக்கட்டும் என்பதற்காக வேண்டி 16 மாதங்கள் பாதுகாத்து கொடுக்கிறார்கள். தன் லாபத்துக்கு, தன் பணத்துக்கு, தன் இருப்புக்கு அடுத்த ஒரு முஸ்லிம் சகோதரன் கழுத்தையோ வாழ்க்கையோ மானத்தையோ கண்ணியத்தையோ பேஸ்புக்கிலும் வாங்காதீங்க, ஆட்சி பீடத்திலும் வாங்காதீங்க, கடையிலையும் வாங்காதீங்க, பாடசாலையிலையும் வாங்காதீங்க. அடுத்தவனுடைய மானம் காபாவை இடிப்பதற்கு சமன், அடுத்தவனுடைய கண்ணியம் காபாவுக்கு சமனானது, அதிலே கை வைக்கும் உரிமை யாருக்குமே இல்லை. அடுத்தவனுடைய ஒரு பொருளிலே கை வைப்பதற்குரிய உரிமை வெற்றியீட்டியவர்களுக்கு இல்லை. அதற்கு பத்து மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாடம் நடத்தி காட்டினார்கள்? துண்டு துண்டாக வெட்டியவர்கள் எல்லாம் முன்னால் வந்து நிற்க, எவ்வளவு அழகான ஒரு மன்னிப்பை கொடுத்தார்கள். மாவியார் ரதியல்லாஹுவின் அடிமையாக இருக்கும் பொழுதே குதிரையில் ஏற்றிச் செல்லாத அந்த ஹம்தான் கோத்திரத்தைச் சேர்ந்த தலைவன் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெயிலிலே நடக்க முடியாத நேரத்திலே கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் என்னை உங்களிடம் அத்தர் அந்த பொருட்களை வாங்கி வரும்படி அனுப்பியிருக்கிறார்கள். நான் இதோ வந்திருக்கிறேன். என்னோடு கொஞ்சம் இறக்கப்பட்டு கால் சுடுகிறதே, பாதனை கூட கொண்டு வரவில்லை. என்னை நீங்கள் குதிரையின் பின்பக்கத்தில் ஏற்றுக்கொள்ளுங்களே, பின்னால் ஏற்றுக்கொள்ளே. இல்லை அடிமையே, அரபு நாட்டு அடிமையே, நான் ரோம் நாட்டைச் சேர்ந்தவன், நடந்து வா என்பதாக சுடுபடபடபடபட அப்படியே போனார்கள். கொடுத்த அந்த பார்சல் கிடைத்தது. நபிக்கு முன்னால துள்ளி துள்ளி வாராங்க, கஷ்டப்பட்டு வாராங்க. எங்க மாவியா காணமே? சொன்னாங்க, மாவியா இதோ வருகிறாரு. யா மாவியா, எங்க செருப்பு? யார சூழல்லா, நீங்க சொன்னதுக்கு பின்னால செருப்பு எடுக்க போறதுக்கு நான் விரும்பல. நான் இழுபட்டு ஒரு மிருகத்தை மாறி குதிரையை விட கேவலமா பின்னால போனேன். யார சூழல்லா? சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலிக்குல்லி உம்மத்தின் அமீன் ஹலீம், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு சகிப்பாளர் இருக்கிறார். என்னுடைய உம்மத்தின் சகிப்பாளர் மாவியான்னு சொன்னாங்க. மாவியாவுக்கு ஆட்சி கிடைக்கிறது. அந்த ஹம்தான் கோத்திரத்தினுடைய அந்த மன்னர், இந்த பெரும் போஸ்டில் இருந்தவர் அடிமையாக கைது செய்யப்பட்டு வந்திருக்கிறார். அடையாளத்தை கண்டுகொண்டுட்டாங்க. பழிவாங்கும் நல்ல சந்தர்ப்பம், பழிவாங்கும் நல்ல சந்தர்ப்பம். சுபஹானல்லாஹ், என்ன செஞ்சாங்க? தனிமையாக எடுத்து கவனிக்க தொடங்கினாங்க. அவங்களோட சொந்த செலவுல ஒவ்வொரு நாள் உணவை கொடுத்தார்கள், உபசரித்தார்கள். விடுதலை பெறும் நாள் வந்த பொழுது, முன்னால் வந்து நின்று விடை பெற்று செல்லும் பொழுது முகத்தை பார்த்தால் அன்று அடிமையாக இருந்த மனிதர், நீங்களா? நான் தான். என்ன யாருந்து தெரியுமா? உங்களை நான் அந்தந்தே அடையாளம் கண்டுட்டேன். அங்கினத்தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால், துண்டோடு துண்டாக்கி நெருப்பிலே போட்டு பொசுக்கி இருந்தாலும் அங்கினை கேட்பதற்கு யாருமே இல்லை. மன்னித்து காட்டினார்கள், கண்ணியமாக நடந்தார்கள். அந்த ரத்தம் தான் எங்களுடைய உடம்பிலும் ஊற வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இது எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். நீங்கள் ஏழைகளாக இருப்பீர்கள் ஒரு காலத்திலே. உங்களிடத்திலே எத்தனையோ பணக்காரர்கள் அநியாயங்கள் செய்திருக்கலாம். சில வேளை உங்களுக்கு பணம் வந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவுங்கள். இது பண்பாடு. இதைத்தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. அநியாயம் செஞ்சவருக்கு நல்லது சொல்லிக் கொடுப்போம். அவ்வளவு பெரிய ஆட்சி பவர்ல இருந்து கொண்டே, அதிகாரத்தோடு இருந்து கொண்டு அதை சொல்லி காட்டினாங்க. அதனால கண்ணிமை கல்லாட நல்லடியார்களே, இந்த தற்காலிகமான வாழ்க்கையில இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்கோ, எப்படி ஆட்சியை கேட்டாங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி சொன்னாங்க, தவப்பனி முஸ்லிமோ அல்ஷத்தனி பிஸ்ஸாலிஹீன், இதுதான் இடம். யாரெல்லாம் என்ன நல்ல மனிதனா மௌத்தாக்குறியா, இந்த மையத்தில் தக்பீர் கட்டினா அக்கட கண்ணீர் வரணும், கண்ணீர் வரணும். நாங்க ஒரு ஆயத்தை மட்டும் பாவிக்கிறேன், அரசியல் ஆயத்தை மட்டும். மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸுக்கு ஹசரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வசனம் மட்டும்தான் எங்களுக்கு சூரா யூசுப்ல தெரியும். ஆனா சூரா யூசுப்ல அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் கணக்கு பதில் சொல்லக்கூடிய அறிவையும் கொடுத்து, யா அல்லாஹ், என்னை அழகான ஒரு மனிதனாக வாழ வைத்து சாலிஹீன்களோட மௌத்தாக்க செய்வாயாக, மரணம் வந்து தச்சிவிடும். நாங்க சென்ற தேர்தல் காலங்களில் பார்த்தோம், தேர்தலில் வெற்றி பெற்று ஊர்வலம் வந்து சகோதரர்களே வீட்டுக்கு வந்து மனைவி மக்களோட பேசி சந்தோஷமாக ரெண்டு நாள் இருக்க கிடைக்கல. அல்லாஹ் வாங்க வேண்டிய இடத்துல ரூஹ வாங்க. இது உலக வாழ்க்கை. இந்த கிழமைகளுக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூரா யாசின் ஓத போய் இருக்கிறார். நான் தெளிவுக்காக வேண்டி சொல்லுகிறேன், 40 நாள் பாத்தி ஆகுகிறேன். இகாமத் சொல்லி தொழுதுகிறார், இமாமோட போறார், உலமாக்களை கூப்பிட்டு நிறுத்தி வச்சுக் கொள்றார். சூரா யாசின் வைலைஹி துருஜாவுன், முதல் யாசின் முடிஞ்சு இரண்டாவது யாசின் இல்ல, வைலைஹி துருஜாவுன் என்ற வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அப்படி பார்வை சுத்தி கொண்டு மேலே செல்லுகிறது. சுபஹானல்லாஹ், சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத் அம்மா யஸிஃபுன் என்று சொல்லும் ஆற்றலையும் பாக்கியையும் இந்த நாவுக்கல்லா கொடுக்கல்ல ரூஹ் எடுத்தான். முழு ஊரும் கண்ணீர் வடிச்சு ஜனாசா சொல்றோம், முழுவரும் கண்ணீர் வடித்து ஜனாசா சொல்றோம். பேனர் அப்படியே ஒட்டின போஸ்டர் கலெக்டர்ல மையத்து கொண்டு போகப்படுது. அதே ரோட்ல 8 மாசத்துக்கு பின்னால பார்த்தாலும் போஸ்டர் எய்கிது. கபருக்குள்ள உடம்பு 2 மாசத்துல ஜெல்லா போயிடும், திரவமா போயிடும், புழுக்குரிய உணவாய் மாறிவிடுவோம், எலும்பு கூடாய் மாறி போவோம். இதைத்தான் இதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்தினாங்க. தேவையில்லாத தலைப்புகளை, சண்டைகள் வேண்டாம், போட்டி அதிகாரங்கள் வேண்டாம், பணத்தின் வேண்டாம், அறிவின் கொடுமை வேண்டாம், தலைமைத்துவன் மூச்சு வேண்டாம். இதனால்தான் படிந்து நடங்கினாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மேல பறக்கப்போலே ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு கீழே இறங்கினாங்களே, விஷயம் விளப்பம் அவருக்கு. ஹாதாமின் ஃபத்லி ரப்பி லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு என்ற கொத்துபா. இது உங்களுக்கு எனக்கு சோதனை, நீங்க கேட்கறது உங்களுக்கு சோதனை, பணம் ஒரு சோதனை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதெல்லாம் சின்ன விஷயம் அல்ல, சிம்மாசனம் கண்சிமிக்கும் நேரத்திலே வந்தது சோதனை இது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தங்க குமியலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. மூணு பேர் பிரயாணத்துல தூக்கி கொண்டு போறாங்க, எப்படி பிரிக்கிற, எப்படி பிரிக்கிற, எப்படி மத்தவனுக்கு வெட்டலாம் யோசிச்சு யோசிச்சு யோசிச்சே போனாங்க. கடைசியா பார்த்தா சரி மூணா துண்டு போடுவோம், ஆனா மூணு பேருடைய உள்ளத்துல மீஞ்சி இது எனக்கு தான். உலகத்துக்கு உதாரணம் சொன்னாங்க, உலக பணத்துக்கு உதாரணம் சொன்னாங்க, உலக போட்டிக்கு உதாரணம் சொன்னாங்க. அருமையானவர்களே, சாப்பாட்டை வாங்கி கொண்டு வாண்டு ஒத்தர் அனுப்பினாங்க, சாப்பாடு வாங்க ஒத்தர் போனார். அவர் இங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டாங்க, பாரத்தோட இந்த பொருள் எடுத்து தலையில போடுறது நானும் நீயும் தங்கத்தை தெரிஞ்சு கொள்றது மக்கர் அல்ல. அவர் அங்கிருந்து யோசிச்சாரே, சாப்பாட்டுல நஞ்ச போடுவோம், ரெண்டு பேருக்கும் கொடுப்போம், தங்கத்துண்டு எனக்கே தான். திட்டத்தோட வந்தார், சாப்பாட்டுல நஞ்சு, சாப்பாடு வைக்கிறதோட இவங்க போட்ட திட்டப்படி தலைக்கு கல்லு புழுகிறேன், அடி புழுகிறேன். அவரது ஜனாசா அப்படி வந்த பசி சாப்பாடு சாப்பிடணுமே, தங்கம் கிடைச்ச சந்தோஷத்துல ரெண்டு பேரும் அழகா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. நஞ்சி கலந்த சாப்பாடு, ரெண்டு பேரும் மரணம், மூன்று மரணங்கள் ஒரு தங்கத்துலயே. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி போறாங்க. கொஞ்ச நாளை பின்னால எலும்பு மண்டையோடு மூணு பேர் நீகுது, தங்கம் அப்படியே. இதுதான் இதுதான் உலகம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும். அதனால எங்கட வாழ்க்கையை நாங்க தயார் செஞ்சு கொள்ளணும். பேனை வாங்குறத கேரண்டியை கேட்காரு, எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதிச்சு வாரண்டிக்கு கேரண்டி வேண்டியதை நீங்க எடுத்து போகலாம். சுபஹான, அடுத்த நாள் மையத்தில் வைக்கப்பட்டிருக்குது பேன் மேல சுத்தி கொண்டு அவர் வாங்கின பேன். அல்லா எனக்கும் உங்களுக்கும் தெளிவை தருவானாக, உலகத்தின் நிலையை அல்லா புரிய வைப்பானாக, சமூக ஒற்றுமையை ரப்பே நீ பாதுகாத்து தருவாயாக, எல்லா நிலைமையிலும் எம்மை வாழ வைப்பாயாக, கண்ணியப்படுத்திடுவாயாக, தத்துவாவையும் இஸ்லாத்தின் தெளிவையும் தருவாயாக, மரண பாதையை மறந்து வாழும் படைப்புகளாக எம்மை ஆக்கிவிடாதே. யாழ் எந்த தரத்திலே இருந்தாலும், எந்த இடத்திலே இருந்தாலும், இந்த கிராமத்திலே இருந்தாலும் உன்னை திருப்திப்படுத்திய நல்லடியார்களாக எம்மை ஆக்கி வைப்பாயாக. சகல பாவங்களையும் மன்னித்து விடையாள்லா. ஜுமாவுக்கு ஒன்று சேருவதை போன்றே சொருக்கத்திலும் எம்மை ஒன்று சேர்ப்பாயாக. குரோதங்களை இல்லாமலாக்குவாயாக, வேற்றுமைகளை களைந்தறிவாயாக, சந்தோஷத்தையும் தீனுடைய தெளிவையும் நம் அனைவருக்கும் தருவாயாக. மறுமையின் உண்மையான தரத்தை நாயனே என் மனதிலே ஆழப்பதிய வைப்பாயாக. யல்ல பழிவாங்கும் சிந்தனை என்னை இல்லாமல் ஆக்குவாயாக. யல்ல வெற்றியில் திசை மாறி செல்லும் வீரர்களாக என்னை ஆக்கி விடாதே. இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை மறக்காதவர்களாக என்னை ஆக்கி வைப்பாயாக. யால் எனக்கு எல்லா நிலைமைகளையும் சாதகமாக்கி தருவாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தி விடாதே ரஹ்மானே. துஆக்களை கபூல் செய்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.